நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம் மாத்தலை சோமு அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்ப உங்க புத்தகம் பாலி முதல் மியான்மர் வரை இருந்துகிட்டு இருக்கு. நல்லா பதிவு பண்ணிருக்கிறீங்க, நல்லா அச்சடிச்சிருக்கீங்க, பார்க்கவே நல்லா தான் இருக்கு. பொருளாக்கமும் இதோட பிரமாதமா இருக்கு. இப்படியான ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது பல நாடுகளை பற்றி நீங்கள் இதில் எழுதியிருக்கிறீங்க. என்ன பாலி, அது ஒரு நகரம்னு வைப்போம், ஒரு பிராந்தியம். அதை தாண்டி இந்தோனேஷியா, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, மியான்மர். இப்போ இது மாதிரி வந்து நாடுகளை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் புத்தகங்களை வாசித்து எழுதிடலாம். ஆனால் உங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி, அதோட சேர்ந்த பயணம் இல்லையா? அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு சுற்றுலா கைடு அல்லது ஒரு சுற்றுலா செல்வதற்கு பயணிகளுக்கு தரப்படுகின்ற ஒரு வழிகாட்டி நூல் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லை, இதில் சுற்றுலா செல்வதற்கான வழிகாட்டி நூல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளும் அடங்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் சென்ற நாடுகளுடைய வரலாறு, பழமையான வரலாறு, அந்த பழமையான வரலாறோடு தமிழர்களுக்கு இருந்த தொடர்பு, பழைய மன்னர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு போன்றவற்றை நான் அங்கே தெரியப்படுத்தியிருக்கிறேன். உதாரணமாக, இந்த எல்லா நாடுகளிலுமே தமிழர்கள் தான் அரசை நிறுவியிருப்பதாக அந்த வரலாறு சொல்கிறது. கம்போடியாவிலும் சரி, லாவோஸிலும் சரி, மியான்மரிலும் சரி போன்ற நாடுகளில் இந்தியாவிலிருந்து போன, குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து போன மன்னர்கள் தான் அந்த பரம்பரையினர் அங்கே தங்களுடைய அரசாட்சியை முதன் முதலாக உருவாக்கிறான்ற வரலாறு இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது சுற்றுலா கைடு அல்ல, இது வந்து வரலாற்று கண்ணாடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வரலாறு, அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பண்பாடு, அவற்றிலே நம்மளுடைய தமிழர் தொன்மங்கள் எவ்வாறு கலந்திருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் கள ஆய்வு செய்து, ஃபீல்டு ஒர்க் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கள ஆய்வு செய்து பலவற்றோடு ஒப்பீடு செய்து இது எழுதப்பட்ட ஒரு நூல். இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு நூல் அல்ல. இதை படிக்கும் போது முற்றுமுழுதான ஒரு சரித்திர பின்னணியும், கலாச்சார பண்பாட்டு பின்னணியும், தமிழருடைய தொன்மங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நூலிலே இருக்கிறது.
சரி, இப்போ இந்த நூலை வந்து ஒட்டுமொத்தமாக அலசுனா, இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீங்க, அங்கே வந்து இருக்கிற தமிழரின் பாரம்பரியம் அல்லது தமிழின் தொன்மை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து முக்கியமாக குறிப்பிடுறீங்க. இதில் சில தகவல்கள் உங்களையே ஆச்சரியப்பட வச்சுருக்கோம் இல்லையா?
ஆமாம்.
எந்த மாதிரியான தகவல் ஆச்சரியப்பட வச்சு?
உதாரணமாக இந்த கம்போடியா அந்த கோயில், நான் அங்கு போய் பார்த்த போது இத்தனை ஆண்டுகள் நான் இதை பார்க்காமல் இருந்து விட்டேன் என்ற ஒரு ஏக்கம் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் மிக பிரம்மாண்டமான கோயில். இதை நீங்கள் இந்து ஆலயம் என்று பார்ப்பதை விட ஒரு கலைநுட்பம் சார்ந்த கலை கோயில் என்ற பார்வையில எல்லா மதத்தினரும் போய் பார்க்கலாம். யுனெஸ்கோவின் சரித்திர சின்னமாக இருக்கிறது. குறிப்பாக மேல்நாட்டவர்கள்லாம் வந்து அங்கே இருந்து தங்கி பல நாட்கள் ஒவ்வொன்றாக பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு ஆச்சரியம். அது மட்டுமில்ல, அந்த வரலாற்றை படிக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான தகவல்கள்லாம் கிடைத்தது. உதாரணமாக, இந்த அங்கோர்வாட்டை கட்டியவன் ரெண்டாம் சூரியவர்மன். சூரியவர்மன் ஆட்சிக்கு வந்ததே ஒரு கொலை செய்து தான் ஆட்சிக்கு வருகிறான். முன்னால் இருந்த ஒரு மன்னரை கொலை செய்து ஆட்சிக்கு வருகிறான். ஆனால் அந்த கொலை கூட இவனுடைய இந்த அற்புதமான படைப்பினால் அந்த கொலையை மக்கள் மறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த சூரியவர்மன் ராமாயணத்தின் மீது ஈடுபாடு கொண்டு ராமனுடைய அனுதாவியாக மாறி மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறான். கம்போடிய மன்னர்களுடைய வரலாறு 1000 ஆண்டுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ரெண்டாம் சூரியவர்மனை தவிர மற்ற அத்தனை பேரும் பட்டத்தரசி வைப்பாட்டிகள், இவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழ்நாட்டு சோழ மன்னர் என்றாலும் சரி, பாண்டிய மன்னர் என்றாலும் சரி, பட்டத்தரசி இருப்பால் அதற்கு பிறகு அங்கே வைப்பாட்டிகள் இருப்பார்கள். ஆனால் இந்த சூரியவர்மன் மட்டும் ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்த வரலாற்றை அங்கே போய் தான் நான் பார்த்தேன். அதனால் அவனுடைய மனைவி கடைசி காலம் வரை விதவியாக இருந்து தன்னுடைய கணவனுக்கு அஞ்சலி செய்து மறைந்த வரலாறு அங்கே தெரிகிறது. இன்னொரு வரலாறு, இந்த சூரியவர்மன் ராஜராஜ சோழனுக்கு தேர் செய்து அனுப்பியிருக்கிறான். ஒரு தேரையை பரிசாக அனுப்பியிருக்கிறதாக வரலாறு சொல்கிறது. இப்படி பல வரலாறுகள் அந்த நாட்டில் அடங்கியிருக்கின்றன. இந்தோனேசியாவில் பார்த்தால் அகஸ்தியருக்கு சிலை இருக்கிறது. இப்போ அகஸ்தியருக்கும் இந்தோனேசியாவுக்கும் என்ன தொடர்பு? அப்படி பார்க்கிற போது அங்கே தமிழ் போயிருக்கிறது என்று தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். லாவோஸிலே மிகப்பெரிய மலையிலே மும்மூர்த்திகளுடைய சிலைகளை செதுக்கியிருக்கிறார்கள். ஆலயங்கள் சிதைந்து போயிருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இந்த தமிழகத்துடைய தொன்மங்கள் அங்கே ஊடுருவி இருக்கின்றன என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எனவே இவற்றையெல்லாம் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும், இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு 55 வயதிற்குள் இவற்றையெல்லாம் போய் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு பிறகு படியேற முடியுமா என்ற பிரச்சனை. நான் போகும்போது அதையெல்லாம் உணர்ந்தேன். ஏன் வெள்ளைக்காரர்கள் இள வயதிலேயே எல்லா இடம் போகிறார்கள், அது நுட்பத்தை அங்குதான் தெரிந்து கொண்டேன். எனவே போகிறவர்கள் இள வயதுக்காரர்கள் என்ன நினைக்கிறார் என்றால் எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு பார்க்கலாம் என்று. ஓய்வு பெற்ற பிறகு எதையும் பார்க்க முடியாது, வருகிற நோய்க்கு மருந்தை போடுவதைத்தான் வேலையாக இருக்கும். எனவே இளைய வயதிலேயே அவர்கள் இதையெல்லாம் போய் பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நான் யார், நான் எங்கு இருக்கிறேன், எனது பரம்பரை என்ன என்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். அதற்காகத்தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன். இந்த நூல் கூட அதைத்தான் சொல்கிறது.
இந்த நூலை புரட்டி பார்த்தா, வாஸ்து பார்த்தா, நிறைய நீங்கள் வந்து இந்து கோவில்களின் அந்த என்ன சொல்கிறது, அந்த மிக சிறப்பான அம்சங்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறீங்க. அப்படி பார்த்தா இந்த நூலை வந்து ஒரு ஆன்மீக நூல் அப்படின்னு எடுத்துக்கலாமோ?
இல்லை, எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் அதை என்னுடைய முன்னுரையிலேயே சொல்லியிருக்கிறேன். நான் பார்த்த கோயில்களை பற்றி எழுதியிருக்கிறேன். உதாரணமாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இன்றைக்கு ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திரன சோழனை பற்றியும் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த மாளிகையோ அவர்கள் அமைத்த கட்டடங்களோ எதுவுமே இல்லை. இந்த தஞ்சாவூர் பெருங்கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் தான் இன்றைக்கு அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த இரண்டு கோயில்கள் கூட பன்னாட்டிலிருந்து வருபவர்கள் ஒரு சிற்பக்கலை கூடமாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த நாடுகளிலே இருக்கிற கோயில்களை நான் பார்த்தேன் ஒழிய அங்கே ஆன்மீக பார்வையில் நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த கோயில்களிலெல்லாம் பூஜைகள் நடப்பதில்லை. அங்கே மூலஸ்தானத்திலே சிலைகள் கிடையாது. அந்த மூலஸ்தான சிலைகள் எல்லாம் மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள், கண்காட்சியகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த யுனெஸ்கோ என்ன செய்திருக்கின்ற, இதெல்லாம் ஒரு பண்பாட்டு பாரம்பரியத்தை ஒத்தது என்று சொல்லி அவற்றையெல்லாம் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். எனவே இது ஆன்மீக நூல் என்று சொல்லக்கூடாது. உண்மையிலேயே பண்பாட்டு தொன்மங்களை அடக்கிய நூல் தான்.
சரி, அடுத்து வந்து இந்த நூலை பற்றி பார்க்கும்போது, இந்த நூலை எழுதுறதுக்கு ஆதாரங்களாக பல நூல்களை வந்து நூல்களை நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்க. அந்த நூல்களை எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. இன்னும் களை ஆய்வு செய்யறதுக்கு நேரடியாக போயிருக்கிறீங்க, பயணம் செஞ்சுருக்கிறீங்க. இன்னும் வந்து ஒரு அழகிய வடிவத்தில் வந்து இந்த புத்தகத்தை வந்து அச்சுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து நிறைய பொருட்செலவு ஆகும் இல்லையா? எப்படி
நிச்சயமாக
சமாளிக்கிறீங்க, எப்படி சாதிக்கிறீங்க?
நிச்சயமாக ஆகும். கிட்டத்தட்ட இந்த பயணம் முழுவதும் எனக்கு ஒரு $10,000 செலவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை போடுவதற்கு ஒரு $2,000 மேலே செலவாகி இருக்கிறது. சில அன்பர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், ஆனால் அது மிக குறைந்த தொகை. அவர்களை நாங்கள் அதிகமாக கேட்க முடியாது, அவர்கள் குறைந்த தொகை செய்திருக்கிறார்கள். நம்ம தமிழ் சமூக அமைப்பிலே இப்படியான ஒரு காரியங்களை செய்வதற்கு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கான அமைப்புகள் இங்கும் சரி தமிழகத்திலும் சரி எங்குமே இல்லை. எனவே இதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தான் இந்த நூலை நான் வெளியிடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டேன். இந்த என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் மலேசியாவிலே மிகப்பெருந்த வாசகர் வட்டம் எனக்கு இருக்கிறது. அங்கே இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்துவிட்டது. அவர்களுடைய ஆதரவு, அவர்கள் எனக்கு தந்த ஆதரவு, அப்புறம் சிட்னியிலே நடக்கப் போகிற விழாவில் மக்கள் கொடுக்குற ஆதரவு, இதெல்லாம் ஓரளவு ஈடுகட்டும் என்று நம்புகிறேன். ஈடுகட்டுமோ எனவும் தெரியாது, ஆனால் நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனவே இது பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நான் பிறந்தேன், தமிழ் பேசுகிறேன், மனிதனாக இருக்கிறேன். இந்த சமூகத்திற்கு நான் போகிற போது ஏதாவது விட்டு செல்ல வேண்டும். எனவே இந்த நூல்களை நான் விட்டு செல்ல முயன்றிருக்கிறேன். இதில் என்னுடைய பணியும் என்னுடைய பொருளும் அதில் அடங்கி இருக்கிறது.
சரி, இப்போ நீங்கள் இந்த சிட்னியில் வெளியீட்டு விழான்னு சொன்னீங்க, அந்த தகவலை சொல்லுங்களேன்.
சிட்னி வெளியீட்டு விழா இந்த மாதம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை யால் நிகழ்வு அரங்கு, ஆங்கிலத்திலே யால் ஃபங்க்ஷன் சென்டர் என்ற இடத்திலே நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக 7:30, 7:45 முடித்து விடக்கூடிய எண்ணம். மிக சுருக்கமாக நடத்த தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் இலக்கை விழாவிலே அதிக நேரம் பேசுவது மக்களை இப்பொழுது அலுப்பு தட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிக குறுகிய காலத்திலே குறுகிய உரைகளோடு இந்த நூலை வெளியிட நான் முயற்சி செய்திருக்கிறேன். மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன், எதிர்வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை யால் நிகழ்வு அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக வானொலி நேயர்களுக்கு அறிமுகமான அப்துல் ஜப்பார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள்.
சரி, மிக நன்றி மாத்தலை சோம் அவர்களே. இது மாதிரியான ஒரு புத்தகத்தை வந்து ஒரு குழுவாக சேர்ந்து தான் செய்ய முடியும். பயணம் செய்கிறது, களப்பணி செய்கிறது, அல்லது வந்து ஆய்வு செய்கிறது எல்லாம். ஆனால் ஒரு தனி மனித முயற்சி வந்து பெரிதும் பாராட்டக்கூடிய ஒரு பெருமுயற்சி.
நன்றி.
அந்த முயற்சியை வந்து நல்லா செஞ்சுருக்கிறீங்க. தமிழ் கூறு நல்லுலகுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு புத்தகத்தை வழங்கியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. உங்க முயற்சி தொடர வாழ்த்துக்கள்.
உங்களை போன்றவர்களுடைய ஆதரவும் எனக்கு அவ்வப்போது கிடைப்பதும் ஒரு உற்சாகத்தை தருகிறது. ஏனென்றால் புத்தகத்தை நான் வெளியிடலாம், இது பற்றிய தகவல் மக்களுக்கு போய் சேர வேண்டும். புத்தகத்தை வாங்குகிறார்களோ இல்லையோ தகவல் போய் சேர வேண்டும். அந்த தகவலை நீங்கள் அடிக்கடி வானொலி மூலமாக செவிமடுப்பதற்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil